விருந்து சாந்தோம் கலைத்தொடர்பு நிலையம் தயாரித்து வழங்கும் நிகழ்ச்சி.
இனிய இதயங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய இலக்கிய விருந்து நிகழ்ச்சியில் தற்கால கதைகள் என்ற தலைப்பில் எழுத்தாளர் திருமதி வாசந்தி அவர்கள் எழுதிய 29 கட்டளைகள் என்ற கதையினை நம்மிடையே சொல்ல வருகிறார் காரைக்குடி பேராசிரியர் திருமிகு மா கண்ணப்பன் அவர்கள்.
இனிய தமிழ் நெஞ்சங்களே வணக்கம். தற்கால கதைகள் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்த வாரம் வாசந்தி என்பவர் எழுதிய கதை. வாசந்தி வட இந்தியாவிலே வாழ்ந்தவர். இந்தியா டுடே என்று கேள்விப்பட்டிருப்பீர்கள், மிகச்சிறந்த வார இதழ். அந்த இதழுக்கு ஆசிரியராக இருந்தவர், பல அனுபவங்களை பெற்றவர், மிகச்சிறந்த எழுத்தாளர். வட இந்தியாவில் இருந்த காரணத்தாலே ராஜஸ்தான் பற்றி ஒரு கதை எழுதியிருக்கிறார். இந்த கதைக்கு தலைப்பு 29 கட்டளைகள். 29 கட்டளைகள். கதை நடக்கிற இடம் ஜோத்பூர், ராஜஸ்தான். முண்டாசு கட்டிய மக்கள், நல்ல தூய வெள்ளை ஆடை உடுத்தியிருப்பார்கள், குர்த்தா போட்டிருப்பார்கள், வேட்டியை மடித்து கட்டியிருப்பார்கள், தார்பாச்சான்னு சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி கட்டியிருப்பார்கள். ஒரு சிறு கிராமம், கட்டுப்பாடு உள்ள கிராமம். கிராமம்னாலே இப்ப கட்டுப்பாடு தான், ரொம்ப கட்டுப்பாடு உள்ள கிராமம். ஜெரி மரங்கள், ஜெரி மரங்கள் சொல்லலாம், கெஜ்ரி மரங்கள்னு சொல்லலாம். அந்த கெஜ்ரி அந்த பக்கத்து நம்ம வேப்ப மரம் சொல்ற மாதிரி கெஜ்ரி மரங்கள். அந்த மரத்து அடியில கூட்டம் நடந்துகிட்டு இருக்கு. என்ன கூட்டம்னு கேட்டீங்கன்னா அதுக்கு பேரு வந்து கெஜ்ரோலி கூட்டம்னு சொல்றாங்க அவங்க பாஷையில. அதாவது நம்ம நாட்டு பஞ்சாயத்து 18 பட்டியை கூட்டி வச்சு திரைப்படத்தில் பார்த்துருப்பீங்க இல்லையா, நாட்டாம உட்கார்ந்துருப்பாரு, 18 பட்டி கிராம மக்கள் வந்திருப்பாங்க, பஞ்சாயத்து நடக்கும். அதான் இப்ப ராணின்னு ஒரு பொண்ணு, ஒரு 18 வயசு இருக்கும். அவங்க அப்பாவும் போயிருக்கார் அந்த கூட்டத்துக்கு. நல்லா ஒரு மணி, நல்ல வெயில் நேரம். அவளுக்கு மனசுல ஒரு குறுகுறுப்பு, என்ன பேசுவாங்க இந்த கூட்டத்துல அப்படின்னு கேட்க ஆசை. பெண்கள்லாம் போக முடியாது, ரொம்ப கராரான கிராமம், பெண்களுக்கெல்லாம் அவ்வளவு உரிமையெல்லாம் கிடையாது, கிட்டத்தட்ட அரபு நாடுகள் மாதிரி வச்சுங்களே. என்ன பேசியிருப்பாங்கன்னு கேட்க ஆசை. அம்மாவை பாக்குறா, அம்மா தூங்கிட்டு இருக்கா, வேலையெல்லாம் பார்த்து தூங்கிட்டு இருக்கா. என்ன பண்றா, முக்காடு போட்டுக்கிட்டு, அங்கே முக்காடு போட்டுதான் வெளியே போகணும். நம்ம நாட்டில் ஏன்டா முக்காடு போட்டுக்கிட்டு இருக்கான்னு கேட்போம், தப்பு செஞ்சா முக்காடு போடுவோம்னு சொல்லுவோம். அங்கே மானத்தை காப்பதற்காக முக்காடு போடுகிறார்கள். முக்காடு போட்டுட்டு ஒரு தட்டில் பழங்கள்லாம் எடுத்துக்கிட்டு, இந்த கூட்டம் நடக்கிற இடம் கோயிலுக்கு பக்கத்தில், கோயிலுக்கு பக்கத்தில் தான் கூட்டம் நடக்கும், ஏன்னா இறைவனுக்கு முன்னால் நடந்தா சரியா இருக்கும்னு அவங்க நம்பிக்கை. கோயிலுக்கு போற மாதிரி போறா, போய் அந்த கூடத்தில் என்ன பேசுறாங்கன்னு கேட்க நினைக்கிறா. அதை கேட்டுடலாம், விட்டு கேட்டுடலாம், ஏன்னா ஆம்பளைங்க சத்தம் போட்டுத்தானே பேசுவாங்க. அது இந்த மாதிரி கூடத்தில் பஞ்சாயத்தில் ஒரே கத்தலாக இருக்கும். ஆனால் பெண்கள்லாம் சத்தம் போட்டு பேசக்கூடாது அங்கே. ஆண்கள் பேசலாம், பொம்பளை சிரிச்சாலே போச்சுங்கிறான், பொம்பளை சிரிச்சா போச்சு, புகையில விரிச்சா போச்சுங்கிறான். பெண்கள்லாம் பேச முடியாது சத்தம் போட்டு. இவ கேட்குறான், ஆனா அன்னைக்குன்னு பார்த்து பாருங்க, ஒரு சத்தம் கூட இல்லாம மெதுவா பேசுறாங்க. சத்தம் போட்டு பேசுனா பேசுற வார்த்தைகளை அங்க வீசுற காத்து எடுத்துட்டு போய் வெளியே போட்டுருமோ, சொல்லி கொடுத்துருமோனோ, இல்ல பறக்கிற புறாக்கள் கொத்தி கொண்டு போய் அந்த வார்த்தைகளை வெளியே போட்டுருமோன்ட்டு பயப்பட்டு பேசுற மாதிரி சத்தம் இல்லாம பேசுறாங்க. இவளுக்கு ஒன்னும் சரியா தெரியல. அப்போ ஒன்னே ஒன்னு கேக்குது, அவங்க அப்பா பேர் மட்டும் கேக்குது சத்தம் போட்டு. அவங்க எல்லாரும் சொல்றாங்க, ஏ ராமு பார்த்து வை, நல்லா இல்லை இப்படி நடக்கிறது. உடனே அப்பாவின் முகம் கவிழ்கிறது, இவனுக்கு ஒரு மாதிரியா இருக்கு, என்னன்னு தெரியலையே சரின்ட்டு டக்குன்ட்டு கோவிலை விட்டு கிளம்பிடுறான். கூட்டம் முடிஞ்சாலும் முடிஞ்சிடும் அப்படின்ட்டு வீட்டுக்கு வர்றா. வீட்டுக்கு வந்து பார்த்தா அம்மா எந்திரிச்சு, எங்கேடி போனா இவ்வளவு நேரம், இல்லம்மா கோயிலுக்கு போயிட்டு வரேன் அப்படின்ட்டு புழக்கடைக்கு போறாவும். 5-6 நாளைக்கு முன்னால நடந்த சம்பவம் ஞாபகத்துக்கு வருது அவளுக்கு. அந்த சின்ன கிராமத்துல நிறைய மரங்கள், செடி கொடிகள், விலங்குகள், பறவைகள். சிங்காரான்னு ஒரு மான் வகை இருக்குங்க, இப்ப கலைமான் புள்ளி மான்கிற மாதிரி சிங்காரா, மிகச்சிறந்த மான். ரொம்ப கொஞ்சம்தான் அதை பாதுகாத்து வளர்ப்பாங்க. அப்படி ஒரு நாள் இவ அந்த மலைப்பகுதியில் இருந்தபோது ஒருத்தர் வர்றார். அதுக்கு முன்னாடி ஒன்று சொல்ல விட்டுட்டேன், அது என்னன்னு கேட்டா, இவ கோயிலிருந்து திரும்பி வரும்போது அம்மா எந்திரிச்சிருக்கா இல்லையா, அதுக்கு முன்னால தூங்கிட்டு இருந்தா பாருங்க. அப்போ கேட்டிருக்கா, என்னம்மா இப்படி தூங்கிட்டு இருக்கிய நீ அப்படின்னு கேட்டிருக்கா. நீ தூங்குறத பார்த்தா யாரு வந்து கொள்ளையடிச்சாலும் தெரியாது போல இருக்கே அப்படின்னு கேட்டிருக்கா. அதுக்கு அம்மா காரி சொல்லியிருக்கா, ஆமா எவனாவது திருட வந்தா நல்லது தானே, உன்னைய திருடிட்டு போயிடுவான்ல, மாப்பிள்ளை ஆயிடுவான்ல அப்படிங்கிறா. என்னம்மா திருட்டு பையில போய் என்னைய மாப்பிள்ளைன்னு சொல்ற எனக்கு, நம்ம எனத்து வழக்கம் அதான் அடி, அந்த ஊர் வழக்கம் எப்படின்னு கேட்டீங்கன்னா மாப்பிள்ளையா வர்றவனுக்கு திருட தெரிஞ்சிருக்கணும். நம்ம ஊர்ல இப்ப நிறைய பேர் போராம வச்சிருங்களே மாப்பிள்ளையா அந்த ஊருக்கு, அவன் சத்தம் போல திருடுறான், நம்ம சத்தம் இல்லாம திருடிக்கிட்டு இருக்கோம், அவ்வளவுதான் வேறுபாடு. அவன் சொல்றான் ஏன் அப்படின்னு கேட்டா, திருட தெரிஞ்சாதான் பொண்டாட்டியை காப்பாத்த முடியும், அவன் திருடியாவது காப்பாத்திடுவான் பொண்டாட்டிய, குறைஞ்சது செருப்பையாவது ஒருத்தன் திருடி இருக்கணுமா மாப்பிள்ளைக்கு தகுதி வந்து, கடைசி பட்சம் செருப்பையாவது திருடி இருக்கணும். நம்ம ஊர் கல்யாணங்கள்ல நிறைய பேர், நான்லாம் கல்யாணத்துக்கு போனா பொண்ணு மாப்பிள்ளைய பாக்குறது இல்லை, போயிட்டு வந்தா செருப்பு இருக்கணுமே ஆண்டவனே, எவனையும் எடுத்துட்டு போக கூடாதே அப்படின்னு. அப்படித்தான் கோடி விட்டு ராதாவு கல்யாணம் பேசியிருந்தாங்களாம். அந்த ராதா கல்யாணம் பேசி பார்த்தா கல்யாணம் தனி கல்யாணம் நின்று போச்சு. காரணம் என்னன்னு கேட்டா, அந்த மாப்பிள்ளைய இது வரைக்கும் ஒண்ணுமே திருநதே கிடையாதான், அவன் ஆடு திருந்த கடலை மாதிரி முழி முழி முடிச்சுக்கிட்டு இருக்கா அந்த ஆடு. அப்படி இருக்க சொல்ற அம்மா காரி, ஏன்பா உனக்கு என்ன ராஜகுமார் நான் வரப்போறான், இங்க இருக்க லங்கனோ குங்கனோ அவன் தான் உன்னை கட்டிக்க போறான் அப்படின்னு சொல்லியிருக்கான். அது ஞாபகத்துக்கு வருது இந்த பொண்ணுக்கு, ராணிக்கு ஞாபகத்துக்கு வருது. அப்போ அன்னைக்கு ஊர்ல ஒத்தரம் இல்லை, எல்லா ஆண்களும் பக்கத்து சந்தைக்கு போயிட்டாங்க. அப்போ ஒருத்தன் வர்றான், ஒரு நல்ல அழகான இளைஞன், இப்ப அப்படி அசந்து போறான். இப்ப ஆண்கள் வந்து பெண்கள் அழகா மயங்குவாங்க அது இயல்பு, ஆனா பெண்கள் வந்து ஆண்கள் வந்து பெண்களை கண்ணால பார்த்து கல்யாணம் பண்ணிப்பாங்க, பெண்கள் வந்து ஆண்களை காதால பார்த்து கல்யாணம் பண்ணிப்பாங்க, அதாங்க நுணுக்கமான வேறுபாடு. நம்ம பையன் இருக்கானே, நம்ம என்ன பண்ணுவோம்னு சொன்னா, நெஞ்சுக்கு இனியவள் நேரே இருக்கிற பொழுது பொன்னென்ன பொருள் என்ன உலகமே பொருளற்று போகிறது அப்படிமா வசனம் பேசுவான், அப்படியே வாழ்வான், பைத்தியம் பிடிச்சி அலைவான். ஆனா பெண்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, கண்களால மாப்பிள்ளையை தேர்ந்தெடுக்கிறது இல்லை, காதாலைன்னு சொன்னா அந்த மாப்பிள்ளையை பத்தி நல்லவன், காப்பாத்துவான், சம்பாதிக்கிறான், 2 ஏக்கர் வச்சிருக்கான், 2 வீடு வச்சிருக்கான், குடிக்க மாட்டான் அப்படின்னு பிறர் சொல்வதை கேட்டு கேட்டு காதாலை கேட்டு தேர்ந்தெடுப்பார்கள் காரியவாதிங்க. ஆனா இந்த ராணி இருக்காடே, இப்படிப்பட்ட பெண்கள்ல இந்த ராணி அவனை பார்த்த உடனே, ஆனா இப்படியா ஒரு அழகா ஒருத்தன் இருப்பான், ஒரு தேவனாக அல்லவா இருக்கிறான் அப்படின்னு மயங்கிடுறான். சக்கச்சவேல் இருக்கான், வெள்ளக்காரன் இல்லை, இவளுக்கு தெரியுது இந்திய முகம்தான். இவ மொழியில பேசுறா, அவன் அதுக்கு ஹிந்தியில பதில் சொல்றான், இவ சைகையில பேசுறா. அவன் என்ன சொல்றா, எதுக்கு வந்தான்னு கேக்குறா. இங்க உள்ள ஆண்களுக்கு தெரியாம வேற எந்த ஆணும் வரக்கூடாது, வர முடியாது, வந்தாங்கன்னா கொன்றுவான், அந்த ஊர்ல எந்த வேற்றாள் வந்தால் தொலைந்தான், அப்படி கட்டுப்பாடான ஒரு ஊர் அது, அதனால எதுக்கு வந்தான்னு கேக்குறா. இவன் சுத்தி பார்த்துட்டு பாக்கிறதுக்கான்னு சொல்றான். இப்படி அப்போ ஒரு பைனாக்குலர் எடுக்கிறான், எடுத்து பாக்குறான் இப்படி அவன். உடனே இவன் பக்கத்துல போய் அது என்னன்னு கேட்கிறா, அவன் கொடுக்கறான். கொடுக்கற போது கைகள் உரசுகின்றன, அவன் உடம்புல இருந்து ஒரு சென்ட் வாசம் கமகமன்னு அடிக்குது, அருமையான பெர்ஃபியூம். இப்பதான் ஆண்களை மயக்கிற பெர்ஃபியூம், பெண்களை மயக்கிற பெர்ஃபியூம் வந்திருக்கு பாத்தீங்களா, அது மாதிரி அவன் எந்த பெர்ஃபியூம் போட்டு வந்தானோ தெரியல, இவன் மயங்கிட்டா. அப்புறம் சொல்றா, நீங்க போயிடுங்க, தப்பிச்சு போயிடுங்க, இங்க இருக்கக்கூடாதுங்க அப்படின்னு சொல்றான். சரின்ட்டு அவன் போயிடுறான். இந்த பஞ்சாயத்து நடந்துச்சு பாத்தீங்களா, இதைத்தான் பஞ்சாயத்துல சொல்லியிருக்காங்க. லக்கான்னு ஒருத்தன் இருக்கான், அவன் இதை பார்த்துட்டான், இந்த ராணி இன்னொரு ஆடவனோட பேசியிருக்கத பார்த்துட்டான், அதைத்தான் அவங்க அப்பாட்ட சொல்லியிருக்காங்க, உன் மகதான் வந்து இந்த மாதிரி ஒரு வேற்றாளோட பேசியிருக்காப்பா, இது ரொம்ப தப்பு, உடனே சொல்லியிருக்கோம் நம்ம கிட்ட, நீ என்னன்னு கவனி கண்டிச்சுவை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை கேட்டுட்டு வர்றார். வந்து மகட்ட வர்றார். மகளே, உனக்கே தெரியும் என்ன நடந்திருக்குன்னு தெரியும், நீ ஏதோ மறைக்கிறாய் என்கிட்ட அப்படின்னு கேட்குறான். நான் ஒன்றும் மறைக்கலையப்பா அப்படிங்கிறோம். இந்த பெண்களுக்கு காதல் தொடங்குகிற பொழுது ஒரு கள்ளத்தனம் வந்துடும், ஒரு கள்ளத்தனம் உள்ள வந்துடும். இப்ப இவளுக்கு கள்ளத்தனம் வந்துருச்சு இல்லைங்கிறான். இல்லையே, லக்கான் பார்த்ததா சொன்னானே வேற்று ஆடவனோட. ஓ, அதை மட்டும்தான் சொன்னானா? நான் அந்த ஆளை விரட்டி அடிச்சேனே, அதை சொல்லலையாவோ? அவன் சொல்லலையா அப்படின்னு கேட்கிறான். நீ விரட்டி அடிச்சது சரிமா, மகிழ்ச்சி தான், ஆனா நீ சொல்லிருக்கணுமா இல்லையா என்கிட்ட? ஆமாப்பா, நான் மறந்துட்டேன்ப்பா. எப்படி நீ மறக்க முடியும்? ஜபார் ராணி, நம்ம வந்து பட்டிக்காட்டு ஆட்கள் தான், ஆனா வந்தவன் ஒரு பட்டணத்து காட்டான். நல்ல வார்த்தையை பாருங்க, நம்ம பட்டி காட்டாங்கிறோம், அவங்க நம்மள பட்டணத்து காட்டான்ங்கிறாங்க. ரொம்ப அருமையான வார்த்தை பிரயோகம். அவர் சொல்றாருங்க, நம்ம வந்து நம்ம இனத்துல 29 கட்டளைகள் நம்ம குரூப் சொல்லியிருக்கார். என்ன கட்டளை? மரம், விலங்குகள், பறவைகள், நீர், இவைகளை பாழாக்கக்கூடாது, பாழ்படுத்தக்கூடாது. இந்த மாதிரி 29, மரம், நீர், உணவு, விலங்குகள், பறவைகள், இப்படி. ஏன்னா இவைகளாம் இயற்கை சங்கிலி. நீங்க பாம்பும் வேணும், கீரியும் வேணும், எறும்பும் வேணுங்க. அப்பதான் அந்த இயற்கை சங்கிலி அருந்துபடாமல் இருந்தா தான் உலகம் சரியாக இயங்கும். இன்றைக்கு உலகத்தில் வருகிற ஆழி பேரலைகள், இந்த வெப்பம், வெப்ப சூழ்நிலைகள், பருவ மாற்றங்கள், எல்லாவற்றையுமே காரணம் இயற்கை சங்கிலி அங்கங்கே வெட்டப்பட்டிருக்கிறது. 10,000 பாம்பு இருக்கணும்னா இப்ப 2,000 பாம்பு தான் இருக்கு. 5,000 புலி இருக்கணும்னா 5 புலி தான் இருக்கு. இப்படி இயற்கை சங்கிலி அறுபட்டு போய்கொண்டிருக்கிறது. அதான் சொல்றான், இந்த 29 கட்டளை இத பட்டணத்து காட்டானுக்கு தெரியாது. ஆமா, போன வருஷம் இந்த சிங்காரா மான 4 மான வேட்டையாடி ஜீப்ல வந்தாங்க, வேட்டையாடிட்டாங்க. ஏன்னா அவ்வளவு ருசியா இருக்கும் அந்த அந்த மான் கறி. வேட்டையாடி வச்சுட்டாங்க, ஜீப்ல வச்சுட்டாங்க. உடனே ஊர் மக்கள்லாம் போய் அந்த மானை மீட்டு அவங்கள அடி உதச்சி நிமித்து அனுப்பிட்டான். அப்படிப்பட்ட ஊருமா இது, நீ இனிமே அனுமதிக்காத அவனை, எப்ப பார்த்தியோ வந்து சொல்லிடு அப்படிங்கிறார். சரிப்பாங்கிறான். 2 நாள் கழிச்சு கோயில்ல திருவிழா வருது. கதை சொல்றாங்க திருவிழாவில், இவளும் போயிருக்கான் கதையை கேட்க. அங்க சொல்றாங்க ஒரு கதையில, இந்த ஜோத்பூர் மக்கள் ஒரு காலத்துல ராஜா என்ன பண்ணாராம், அரண்மனைக்கு, அரண்மனை கட்டுறதுக்காக, மரம் வெட்டுறதுக்காக இந்த ஊருக்கு, கிராமத்துக்கு அனுப்பியிருக்காங்க சிப்பாயிங்களை. அவங்க வந்து மரத்தை வெட்டுறாங்க, இந்த கிராமத்தில் உள்ள மரத்தை வெட்டுறாங்க. அப்போ அந்த மரங்களை வெட்டக்கூடாது, என்னை வெட்டிவிட்டு மரங்களை வெட்டுங்கள் என்று ஒரு பெண் கண்ணகி போல தோன்றுகிறாள் இந்த கிராமத்து பெண், அமிர்தா தேவின்னு பேர். உடனே சிப்பாய்கள் போடி அப்படின்னு சொல்லி அவர் தலையை வெட்டுகிறார்கள். அரண்மனைக்கு மரம் வேணும், இந்த மரத்தை வெட்டினா என்ன என்று சொல்லி அவளை வெட்டுகிறார்கள் முதல்ல. உடனே அவளுடைய 3 புதல்விகள் முன்னெழுந்து வந்து எங்களை வெட்டிவிட்டு மரத்தை வெட்டுங்கள் என்று மறுபடியும் சொல்கிறார்கள். மறுபடியும் வெட்டப்படுகிறது மரங்கள் அல்ல, இந்த 3 பெண்களின் தலைகள். அதற்கு பிறகும் 636 தலைகள் வெட்டப்படுகின்றன. எண்ணி பாருங்கள் நண்பர்களே, தமிழ் நெஞ்சங்களே, மரங்களை காப்பதற்காக மக்கள் தங்கள் தலைகளை தருகிறார்கள். ஏனென்றால் மரம் என்பது ஒரு சாதாரண மரக்கட்டை அல்ல, அது மனிதனுடைய மூச்சு, மனிதனுடைய இதயம். அதற்கு பிறகு மகாராஜா கேள்விப்பட்டு நிறுத்துகிறார், நான் வெட்ட மாட்டேன் இனிமேல் மரங்களை என்று சொல்லி போய்விடுகிறார். அந்த கதையை கேட்டுக்கொண்டு இருக்கிறாள் யாரு, ராணி. அப்ப ஞாபகம் வருது, ஒருவேளை இன்னைக்கும் அந்த அழகன் வந்திருப்பானா அப்படின்னு பார்க்க ஆசைப்பட்டு மெதுவாக, எல்லாம் ஊரே திருவிழாவில் இருக்கு இல்லையா, மெதுவாக வெளியேறி வந்து விடுகிறாள் அந்த மலைக்கு. அவன் இருக்கிறான், அந்த ஹிந்தி பேசுகிற அந்த அழகன் இருக்கிறான், தூரத்திலே பார்த்து விடுகிறாள். தான் வந்திருப்பதை தெரிவித்து விடுவோம் என்று கையை தூக்குகிறாள். அப்போ அந்த இளைஞன் என்ன பண்றான், அந்த தொலை நோக்கி பைனாக்குள்ள பாக்குறான். பார்த்துட்டு ஒரு கருவியை எடுக்கிறான். என்னடா என்னமோ எடுக்கிறான் பார்த்தா, இந்த பக்கம் இருந்து 2 சிங்கார மான்கள் ஓடுகின்றன, சிங்கார மான்கள் ஓடுகின்றன. அவன் எடுத்து துப்பாக்கி தொலைநோக்கியை பார்த்து குறி வைக்கிறான். உடனே அவள் ராணி என்ன பண்றா, பாய்ந்து வந்து அந்த மான்களுக்கு முன்னால நிக்கிறான். குண்டு பறந்து வருகிறது, பறந்த அந்த குண்டுகள் இவள் உடலை துளைக்கின்றன, இவள் சரிந்து விழுகிறாள். அப்படி விழுகிற பொழுது மயக்க நிலையிலே அந்த ஜோத்பூர் மகாராஜா ஆட்கள் வருகிறார்கள், கையில் கோடாலியோடு மரத்தை வெட்ட வருகிறார்கள். இவள் தடுக்கிறாள், வெட்டாதீர்கள் என்று சொல்லி தடுக்கிறாள். நீ ராணி இல்லையம்மா, நீ வந்து அமிர்தா தேவி தான், பழைய அமிர்தா தேவி என்று சொல்லி சொல்கிறார்கள். கதையை முடிக்கிறார் வாசந்தி. நெஞ்சங்களை எண்ணி பாருங்கள். இவருடைய காதலன் இந்த கால காதலியாக இருந்தால் காதலனுக்கு அதையும் செய்வார்கள். ஆனால் காதலனை விட அந்த மான் முக்கியம், விலங்கு முக்கியம். ஏனென்றால் விலங்குகள் அழிந்து போனால் இயற்கை சங்கிலி அழிந்து போகும், மரங்கள் அழிந்து போனால் இயற்கை சங்கிலி அழிந்து போகும். எனவேதான் அந்த 29 கட்டளை. எனவே நண்பர்களே, நாமும் மரத்தை நேசிப்போம், விலங்குகளை நேசிப்போம்.
இனிய இதயங்களே, இன்றைய இலக்கிய விருந்து நிகழ்ச்சியில் தற்கால கதைகள் என்ற தலைப்பில் எழுத்தாளர் திருமதி வாசந்தி அவர்கள் எழுதிய 29 கட்டளைகள் என்ற கதையினை நம்மிடையே சொல்லி சென்றார் காரைக்குடி பேராசிரியர் திருமிகு மா கண்ணப்பன் அவர்கள். இந்நிகழ்ச்சியின் தொடர்ச்சியினை அடுத்த வாரம் கேட்கலாம். அதுவரை வணக்கம் கூறி விடைபெறுவது ஃபிலோமி அலெக்ஸ்.
இலக்கிய விருந்து நிகழ்ச்சி கேட்டீர்கள். நிகழ்ச்சி தயாரிப்பு சாந்தோம் கலைத்தொடர்பு நிலையம்.